بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كلامه العزيز، أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أما بعد. سرو புகழும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம், அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவனுக்கு ஒப்பாக ஒன்றுமில்லை, ஒருவருமில்லை என்று நான் சாட்சியம் பருகிறேன். மேலும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதருமாவார்கள் என்றும் சாட்சியம் பருகிறேன். சலாமன்னும் கருணையும் ஈடேற்றமும் சத்திய தூதர் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், தொடர்கின்றவர்கள், முஃமீன்கள், முஸ்லிம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின், அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது மாளிகையிலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைவைகளை எல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும், எவைவைகளை எல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்திருக்கிறானோ, எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அவைகளை விட்டு விலகி வாழும்படியும் முதற்கண்ணி அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் கைசேதமடையக்கூடிய சில சந்தர்ப்பங்களை பற்றி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சில அவகாசங்களை தவறவிடும் பொழுது மனிதன் கைசேதமடைந்து விடுவான். எனவே அந்த கைசேதத்திற்குள்ளாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இவைகளை பல விடுத்தங்கள் நாங்கள் கேட்டிருந்த போதிலும் ஞாபகமூட்டுதல் என்ற அடிப்படையிலே இந்த செய்திகளை மீண்டும் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, இஃதனிம் ஹம்சன் கபில ஹம்ஸ், உங்களுக்கு ஐந்து நிலைகள் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். ஐந்து சந்தர்ப்பங்களை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த ஐந்து சந்தர்ப்பங்களை நீங்கள் இழந்து விடுவதற்கு முன்பதாக, இந்த ஐந்து சந்தர்ப்பங்களை நீங்கள் கடந்து விடுவதற்கு முன்பதாக, இந்த ஐந்து சந்தர்ப்பங்களை நல்ல காரியங்களுக்காக வேண்டி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த ஐந்து காரியங்களும் உங்களை விட்டு சென்று விட்டதன் பிறகு நீங்கள் கைசேதம் அடைவீர்கள். அந்த கைசேதத்தின் மூலமாக எந்த பலனும் கிடையாது. அந்த ஐந்து விடயங்களிலே முதன் முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான், ஷபாபக கபில ஹரமிக்க, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உனக்கு வாணிப பருவத்தை தந்திருக்கிறான். இந்த வாணிப பருவம் மிகவும் பொறுமதியான காலகட்டமாக இருக்கின்றது. நல்ல உடல் திடகாத்திரத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இந்த வாணிப பருவத்திலே நல்ல கொதி கொதிப்பை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா வாலிபர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே இந்த வாலிப பருவத்தின் மூலமாக ஒரு மனிதனுக்கு நல்ல காரியங்களும் செய்ய முடியும். ஒரு கூர்மையான கத்தியை போன்றது தான் இந்த வாலிப பருவம். அந்த கத்தியின் மூலமாக அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே போர் செய்யவும் முடியும், ஜிஹாது செய்யவும் முடியும். அதே வாளின் மூலமாக, அதே கூர்மையின் அந்த கத்தியின் மூலமாக கொலைகள் கொள்ளைகளும் செய்ய முடியும். எனவே அதே போன்ற ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். இந்த வாலிப பருவத்தை நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி அல்லாஹு தஆலாவுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அதே போன்று இந்த வாலிப பருவத்தை தீமையான காரியங்களிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளானவர்களாகவும் ஆக முடியும். வரலாறுகளை புரட்டி பார்க்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம், அந்த சஹாபா வாலிபர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த அருமையான அந்த பருவத்தை அல்லாஹு தஆலாவுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வதன் மூலமாக அவர்கள் அந்த பருவத்தை கழித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான வழிகளிலே அந்த பருவத்தை கடத்தி இருக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய வாலிபர்களே, இந்த வாலிப பருவம் என்பது அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எமக்கு தந்த ஒரு அருளாக, ஒரு நிஅமத்தாக, ஒரு ரஹ்மத்தாக கருதி இந்த வாலிப பருவத்தை நான் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன், என்னுடைய இந்த உடல் பலத்தை நான் எப்படி செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன், நல்ல காரியங்களுக்காக, தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, மார்க்கத்திற்காக, மக்களை இஸ்லாத்தின் பால் அழைப்பதற்காக இந்த வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேனா, அல்லது வீண் விளையாட்டுகளிலும் சினிமாக்களிலும் அதே போன்று மோசமான காரியங்களிலும் இந்த வாலிப பருவத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேனா என்று ஒவ்வொரு வாலிபரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வாலிப பருவத்தை நாம் கடந்துவிட்டோம் என்று சொன்னால் கைசேதமடைய வேண்டிய நிலை ஏற்படும். எத்தனையோ பேர் இன்றும் கூட சொல்வதை பார்க்கின்றோம், வீணாக அந்த வாலிப பருவத்தை நாம் கழித்து விட்டோமே, அந்த திடகாத்திரமான அந்த காலத்தை வீணாக கழித்து விட்டோமே, அந்த காலத்தில் அதிகமான அமல்கள் இபாதத்துகள் செய்ய சந்தர்ப்பம் இருந்தும் கூட அவைகளை செய்யாது விட்டுவிட்டோமே என்று வயோதிபம் அடைந்ததன் பிறகு கவலையடையக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். இந்த கைசேதத்தின் மூலம், இந்த கவலையின் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களே, உங்களுக்கு வயோதிபம் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய இந்த வாலிப பருவத்தை நீங்கள் நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாலிப பருவத்தின் மூலமாக அதிகமான நல்லறங்கள் செய்ய முடியும். சமூக சீர்திருத்தத்திற்கு வேண்டி, சமுதாய சீர்திருத்தத்திற்காக வேண்டி எங்களுடைய வாலிப பருவத்தை அர்ப்பணிக்க முடியும். ஊரிலே நாட்டிலே நடைபெறக்கூடிய அநியாயங்களை அட்டூழியங்களை அழித்தொழிப்பதற்காக இந்த வாலிப பருவத்தை பயன்படுத்த முடியும். இந்த வாலிபத்தின் பருவத்தின் மூலமாக ஏழை எளியோர்களுக்கு எமக்கு உதவி செய்ய முடியும். இந்த பருவத்திலே, இந்த திடகாத்திரமான பருவத்திலே நாம் மக்களோடு மக்களாக ஒன்று சேர்ந்து ஏழை எளியோர்களுடைய கண்ணீர்களை துடைக்க எம்மா நம்மால் முடியும். இதுவெல்லாம் ஒரு உண்மையான இறை பக்தி உள்ள, இறை விசுவாசம் உள்ள ஒரு வாலிபருடைய உள்ளத்தில் தான் இந்த சிந்தனைகள் எல்லாம் தோண்டும். என்னுடைய இந்த வாலிப பருவம் அல்லாவினால் கிடைக்கப்பட்ட அருள், எனவே அல்லாவுடைய பாதையிலே நான் இதை பயன்படுத்த வேண்டும், இதை செலவழிக்க வேண்டும் என்று அந்த வாலிபன் அவனுடைய வாழ்க்கையை இறை பாதையிலே செலவழிப்பான். எனவே அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தான், வஸ்ஸிஹாதக கபுல சக்மிக, அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா உனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், நோய் நொடியற்ற வாழ்க்கையை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கிறான். இந்த நோய் நொடியற்ற வாழ்க்கை இருக்கிறதே, இது மனிதனுடைய முயற்சியால் கிடைத்ததா, மனிதனுடைய ஆங்காரத்தின் மூலமாக கிடைத்ததா, மனிதனுடைய உணவுப் பொருட்களின் மூலமாக கிடைத்ததா? சபபுக்காக மனிதன் இன்னதோர் என்ன உணவுகளை உட்கொள்கின்றான், ஆனால் இந்த உணவின் மூலமாக ஆரோக்கியம் உனக்கு கிடைக்கவில்லை, உனது உடலிலே சுகம் இந்த உணவின் மூலமாக மாத்திரம் கிடைக்கவில்லை. அப்படி என்று சொன்னால் யாருமே நோயாளிகளாக இருக்க முடியாது. அனைவரும் நல்ல உணவுகளை உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தோடு, உடல் பலத்தோடு, உடல் சக்தியோடு இருப்பார்கள். ஆனால் இந்த சிஹா என்று சொல்லக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கிறதே, இது அல்லாஹ் எமக்கு தந்த அருள், இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைத்த பாக்கியம். உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கிறான், நோய் நொடியற்ற வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தந்திருக்கிறான். எளியவர்களாக உலகத்திலே வாழலாம், சொத்து செல்வம் இல்லாமல் உலகத்திலே வாழலாம், ஆனால் உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இது எவ்வளவு பெரிய அருள், இது எவ்வளவு பெரிய நேமத். ஒரு மிகப்பெரும் கோடீஸ்வரராக ஒருவர் இருக்கிறார், செல்வந்தராக ஒருவர் இருக்கிறார், ஆனால் நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவரால் விருப்பமான உணவுகளை உட்கொள்ள முடியாது, அவர்களால் விருப்பமான பானங்கள் பருக முடியாது. அந்த நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கின்றான். நாங்கள் எளியவராக இருக்கின்றோம், ஆனால் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறோம், விருப்பமானவைகளை சாப்பிடுகின்றோம், விருப்பமானவைகளை குடிக்கின்றோம். எனவே இந்த சிஹா என்று சொல்லக்கூடியது, இது அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா எமக்கு தந்த அருள், எமக்கு தந்த நேமத். இந்த நேமத்தை நோய் வருவதற்கு முன்பதாக நல்ல வழியிலே பயன்படுத்துங்கள் என்று அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹ்வுடைய அருள் என்றே நினைக்காமல் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆரோக்கியத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு என்ன சுக்ர் செய்திருக்கிறோம், என்ன நன்றி கடன் செய்திருக்கின்றோம்? நோய் நொடியற்ற வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறானே, எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பு நாடிகளும் சரியாக வேலை செய்கின்றதே, இது இங்கிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தந்த ஆரோக்கியம் அல்லவா? அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு என்ன சுக்ர் நாம் செய்கின்றோம், என்ன நன்றி கடன் அந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு செய்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உடலிலே இருக்கக்கூடிய ஒரு நரம்பு பிளக்காகிவிட்டால் மனிதன் என்ன பாடுபடுகின்றான், மனிதன் எவ்வளவு அவஸ்தைப்படுகின்றான், மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகின்றான். இலட்சக்கணக்கான ரூபாய்களை அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுவதற்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அப்படி இலட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து அதை ஆரோக்கியப்படுத்தியதன் பிறகும் கூட உண்மையான நிலை அவனுக்கு ஏற்படாது, ஆரம்பத்திலே இருந்த நிலை அவனுக்கு ஏற்பட முடியாது, அவனால் ஆரம்பத்திலே செய்த செயற்பாடுகள் செய்ய முடியாது, அவனால் சுமைகளை சுமக்க முடியாது. இத்தகைய நிலைகளை நாம் இன்று சர்வசாதாரணமாக கண்கூடாக கண்டுகொண்டிருக்கின்றோம். எனவே நாம் ஆரோக்கியமாக இருக்கின்றோமே, உடல் திரகாத்திரத்தோடு இருக்கின்றோமே, இந்த ஆரோக்கியத்திற்காக வேண்டி என்ன செய்திருக்கின்றோம், இந்த அருளுக்காக வேண்டி என்ன செய்திருக்கின்றோம் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆரோக்கியமான பருவத்தை உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமான வாழ்க்கை வீணிலும் விளையாட்டிலும் வேடிக்கையிலும் கழித்துவிட்டு நோய் வந்துவிட்டால் கட்டிலே படுத்துக்கொண்டு சிந்திப்பதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பலனும் கிடையாது, எந்த கை சேதப்படுவதன் மூலமாக எந்த நன்மையும் கிடையாது. எனவே அல்லாஹ் தந்த ஆரோக்கியமான பருவத்தை நோய் வருவதற்கு முன்பதாக நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் கை சேதமடைவீர்கள் என்று அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக மூன்றாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகினாக கபுல ஃபக்ரிக, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா உனக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், உனக்கு சொத்தை தந்திருக்கிறான். இது யார் தந்தது தெரியுமா? உன்னுடைய முயற்சியால் கிடைத்ததா? உன்னுடைய படிப்பின் மூலமாக கிடைத்ததா? உன்னுடைய அதாவது மூளை மூலமாக கிடைத்ததா? உன்னுடைய முயற்சியின் மூலமாக கிடைத்ததா? நிச்சயமாக இல்லவே இல்லை. நீ நினைக்கலாம் உன்னுடைய அறிவின் மூலமாக, உன்னுடைய ஆற்றலின் மூலமாக, உன்னுடைய முயற்சியின் மூலமாக, உன்னுடைய உழைப்பின் மூலமாகத்தான் இந்த சொத்து செல்வம் எல்லாம் வந்து என்னிடத்திலே நிறைந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல, உன்னுடைய முயற்சியால் கிடைத்தது அல்ல, உன்னுடைய அதாவது மூளையின் மூலமாக, அறிவின் மூலமாக உனக்கு கிடைத்தது அல்ல. அப்படி என்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமானவர்கள் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும். நீ ஒன்றுமே தெரியாதவனாக படிப்பறிவற்றவனாக இருக்கிறான், ஆனால் உனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்திருக்கிறான். உனக்கு கீழே உன்னை விட படித்தவன் உனக்கு கீழே வேலை செய்கின்றான் என்று சொன்னால் அறிவின் மூலமாக செல்வம் கிடைப்பது கிடையாது. இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ரஹ்மத், உனக்கு கிடைக்கக்கூடிய அருள். எனவே இந்த செல்வம் உன்னுடைய கையை விட்டு செல்வதற்கு முன்பதாக, இந்த செல்வம் உன்னை விட்டு செல்வதற்கு முன்பதாக இந்த செல்வ காலத்தை, இந்த செல்வத்தை நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தீனுக்காக, இஸ்லாத்திற்காக சதக்காக்கள், தான தர்மங்கள், ஜகாத்கள் கொடுத்து அல்லாஹ்வின் பாதையிலே செலவழித்துக் கொள்ளுங்கள். ஏழ்மையை அடைந்து விட்டால் கவலையடைய மாட்டீர்கள். எனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தான், அந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய செல்வத்தை ஏழை எளியோர்களுக்காக வேண்டி கொடுத்தேன், அனாதைகளுக்காக கொடுத்தேன், யத்தீம்களுக்காக கொடுத்தேன், மார்க்க கல்விக்காக வேண்டி கொடுத்தேன், நல்ல காரியங்களுக்காக வேண்டி கொடுத்தேன், எத்தனையோ ஏழைகளுடைய வீடுகளை கட்டி கொடுத்தேன், எத்தனையோ ஏழை குமர்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டேன். அந்த செல்வ காலத்தின் மூலமாக இன்று மகிழ்ச்சி அடைவாய், சந்தோஷம் அடைவாய். அப்படி இல்லை என்றால் அந்த செல்வத்தை எல்லாம் வீணான காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்தி, மோசமான காரியங்களுக்காக வேண்டி செலவழித்து, அவைகளை நீ சேகரித்து வைத்துக் கொண்டு, நீ ஏழை எளியோர்களுடைய ஹக்குகளை, அவர்களுக்கு செல்ல வேண்டிய ஜகாத் பணங்களை எல்லாம் கொடுக்காது நீ சேமித்து வைத்துக் கொண்டிருந்தாய் என்று சொன்னால் உனக்கு ஏழ்மை வந்துவிட்டால் அந்த காலத்தை எண்ணி நீ கவலை அடைவாய், அந்த செல்வந்த காலத்தை எண்ணி நீ கவலை அடைந்து விடுவாய். அன்பிற்குரிய சகோதரர்களே, மிகப்பெரும் ஒரு செல்வந்தனை ஒரு நொடிப்பொழுதுக்குள் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா பரம ஏழையாக மாற்றி விடுவான். கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம், நடைபெற்ற வரலாறுகள் எங்களுடைய கண்களுக்கு முன்னால் கண்டோம். பெரும் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் இரவிலே செல்வ செழிப்போடு இருந்தார்கள், காலையிலே உண்ணுவதற்கு உணவில்லாமல் தங்களுடைய உணவு தட்டுகளை எடுத்து போலினிலே வரிசையிலே இருந்த செய்திகளை, வரலாறுகளை நாம் கண்கூடாக பார்த்தோம். எவ்வளவு சொத்து செல்வத்தை சேகரித்தாலும் அதை அழிக்க அல்லாஹ் நாடிவிட்டால் ஒரு நொடிப்பொழுது போதும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எமக்கு சொத்து செல்வத்தை தந்திருக்கிறானா? இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைத்த அருள். இது ஒரு மிகப்பெரும் நியமத். இந்த நியமத்தை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் கைசேதம் அடைவீர்கள் என்று அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வ ஃபராகக கபில சுஹலிக, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறார். ஓய்வு நேரம், எங்களுக்கு நிறைய ஓய்வு நேரங்கள் இருக்கின்றது. 8 மணித்தியாலம் தான் டியூட்டி என்று சொன்னால் மீதியுள்ள நேரங்கள் எல்லாம் ஓய்வு நேரமாக இருக்கிறது. இது எங்கிருந்து கிடைத்தது? இந்த ஓய்வு நேரம் எங்கிருந்து கிடைத்தது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கிறான். எவ்வளவு மக்கள் ஓய்வின்றி உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள், உண்ணுவதற்கு கூட நேரம் கிடையாது. பிள்ளை குட்டிகளோடு கதைத்து கொஞ்சி விளையாடுவதற்கு கூட நேரம் கிடையாது. 24 மணித்தியாலமும் அவர் வேலை வேலை பழு வேலை பழு என்று சுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் சிலர். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஓய்வு நேரத்தை தந்திருக்கிறான். இந்த ஓய்வு நேரத்தை வேலை பழு வருவதற்கு முன்பதாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் கைசேதம் அடைவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று எங்களுடைய ஓய்வு நேரங்கள் எல்லாம் எப்படி செலவழிக்கின்றோம்? இன்று சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் முசீபத், சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இன்று ஓய்வு நேரங்கள் எல்லாம் இன்று வாட்ஸ்அப் என்றும் பேஸ்புக் என்று சொல்லியும் இன்டர்நெட் என்று சொல்லியும் இவைகளிலே கழிந்து கொண்டு செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு 5 நிமிடம் ஓய்வு கிடைத்தாலும் உடனே பேஸ்புக்கு செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கைகளில் இருக்கிறதை கடை தெருவுகளில் பார்க்கிறோம். கடை தெருவுகளில் வீதிகளில் உட்கார்ந்து கொண்டு அதிலே மூழி இருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஓய்வு நேரம் சிலர் மனித்திய ஆலங்களை அதிலே அப்படியே கழித்துவிடக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். உனக்கு இந்த ஓய்வு நேரம் தந்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு நீ திக்ர் செய்யக்கூடாதா? அவருடைய திருக்குர்ஆனை ஓதக்கூடாதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இன்று இந்த பேஸ்புக்குக்காக வாட்ஸ்அப்புக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் என்ன? திருக்குர்ஆனுக்காக நாம் செலவழிக்கக்கூடிய நேரம் என்ன? எத்தனை நாட்களிலே ஒரு குர்ஆனை முழுக்க ஓதி முடிக்கின்றோம்? சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை, குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்கிறோம்? அஸ்தக்ஃபிருல்லாஹுல் அஸீம், எத்தனை விடுத்தம் சொல்லுகின்றோம்? ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள், நேரம் இல்லை. எங்களுடைய நேரங்கள் எல்லாம் எங்கு செலவழிக்கிறோம்? எங்களுடைய நேரங்கள் எல்லாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறது? வீணான வேடிக்கையான காரியங்களுக்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையா? இதை பற்றி நாளை மறுமையினாலே அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் சொல்லப் போகிறோம்? எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஓய்வு நேரம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய அருள் ரஹ்மத். இந்த ஓய்வு நேரத்தை வேலை பழு வருவதற்கு முன்பதாக நல்ல காரியங்களுக்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக 5வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஹயாதக கபல மௌதிக, உங்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹயாத்தை தந்திருக்கிறான், இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஏன் இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தந்தான்? உலகத்திலே மனிதன் சம்பாதிக்க வேண்டும், சொத்து செல்வங்களை சேகரிக்க வேண்டும், வாகனங்களை வாங்க வேண்டும், கட்டிடங்களை கட்ட வேண்டும், உலகத்திலே மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் படைத்தான் இந்த ஹயாத்தை. அல்லதி ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்தலி அபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, அல்லாஹ் ஏன் இந்த ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்தான் தெரியுமா? லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களிலே யார் யார் நல்லறங்கள் நல்லமல்கள் செய்கிறார்கள் என்று சோதித்து பரிசோதித்து பார்ப்பதற்காக வண்டி அல்லாஹ் இதை படைத்திருக்கிறான். இந்த எண்ணம் ஒவ்வொரு மூமினுடைய முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். நான் படைக்கப்பட்டது உலகத்திற்காக வண்டி அல்ல, நான் படைக்கப்பட்டது ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை அமைப்பதற்காக, ஒரு நிரந்தரமான வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக வேண்டித்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த நோக்கம் நிறைவேறுகிறதா என்று ஒவ்வொரு மூமினான ஆண் பெண்ணும் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக எம்மை ஆக்கி அருள வேண்டும். ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹயாத்தை படைத்த நோக்கம், இந்த உலக வாழ்க்கையை படைத்த நோக்கம் அந்த அழிவே முடிவே இல்லாத நிரந்தரமான வாழ்க்கையை தயார்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு அவகாசத்தை தந்திருக்கிறான். எனவே இந்த வாழ்க்கையிலே உலகத்திலே வாழும் பொழுது மனிதன் எல்லா நொடிகளிலும் எல்லா நிலைகளிலும் அந்த மரணத்தை எதிர்பார்த்தவனாகவே வாழ வேண்டும், அந்த கபருடைய வாழ்க்கையை எதிர்பார்த்தவனாகவே வாழ வேண்டும். நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டால் என்னுடைய கபருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய மாஷருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னுடைய செயலடிகள் எந்த கரத்தில் எனக்கு கிடைக்கும், இந்த சிந்தனையோடு தான் ஒரு மனிதன் உலகத்திலே வாழ வேண்டும், ஒரு முஸ்லிம் உலகத்திலே வாழ வேண்டும். இந்த சிந்தனை இன்று எங்களுடைய உள்ளங்களில் இருக்கின்றதா? நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை சரியாக நிறைவேற்றுகின்றோமா? இந்த மரணம் இன்றோ நாளையோ எங்களை வந்து பிடித்துக் கொள்ளுமே, அந்த மரணத்திற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணம் வந்துவிட்டவுடனே அந்த மனிதன் கைசேதம் அடைவான், மரணம் தொண்டக்குழியை அடைந்து விட்டவுடனே மனிதன் கைசேதம் அடைந்து விடுவான். யா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் காலம் என்னை நீ உலகத்திலே விட்டு வைப்பாயாக, நான் சதக்கா செய்வேன், சாலிஹான நல்லறங்களை செய்வேன், யா அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் காலம் நீ என்னை விட்டு வைப்பாயாக என்று மனிதன் கைசேதமடைவான், மனிதன் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், இந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் அஜல் வந்துவிட்டால் தாமதிக்கப்பட மாட்டாது, அவனுடைய ரூஹ் அப்படியே எடுக்கப்படும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மரணம் வருவதற்கு முன்பதாக உங்களுடைய ஹயாத்தை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உலக வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வியுடைய நாள், கேள்வி கேட்கப்படக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. ஆனால் மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா? மனிதர்கள் அதை புறக்கணித்து, அதை மறந்து மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் ஒவ்வொருவரும் ஹிசாபை நெருங்கியவர்களாக, மறுமையை நெருங்கியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் நாங்கள் அவைகளையெல்லாம் மறந்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை வைத்து விசாரிக்கக்கூடிய நாள் மிக சமீபமாக இருக்கின்றது, மிக நெருக்கமாக இருக்கிறது. எனவே அந்த நாளுக்காக வேண்டி நாம் தயார்படுத்த வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த அல்லாஹ் தந்த அருட்பாக்கியங்களை எல்லாம் நல்ல காரியங்களுக்காக வேண்டி நாம் பயன்படுத்த வேண்டும். இதே போன்று மேலும் பல சந்தர்ப்பங்களையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மனிதர்கள் இபாதத்துகள் கைசேதம் அடையக்கூடிய நிலைகள், நாளை மறுமை நாளிலே கைசேதம் அடைவார்கள், தங்களுடைய செயலடிகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே கைசேதம் அடைவார்கள், தங்களுடைய கரங்களை எல்லாம் துப்புவார்கள், கைசேதமே நஷ்டமே நஷ்டமே என்று மனிதர்கள் அலைந்து திரிவார்கள் என்று மனிதர்கள் கைசேதமடையக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய திருமறையிலே சொல்லி வைத்திருக்கின்றான். இந்த சந்தர்ப்பங்களை அறிந்து நாம் அந்த நிலை எமக்கு ஏற்படக்கூடாது என்று எங்களை பாதுகாத்துக் கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும். நாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது லா இலாஹ இந்த உலகத்தை விட்டு நாம் விடைபெற வேண்டும். எங்களுடைய கபரறைகளை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே அருமை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் எழுப்பாட்டப்பட வேண்டும். எங்களுடைய செயலேடுகள் எல்லாம் வழக்கரங்களிலே பெற்றெடுத்து அந்த செயலேடுகளை பிறருக்கு காண்பித்து தெரியக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். நாளை மறுமை நாளிலே முக மலர்ச்சியோடு சிரித்தவர்களாக, புன்னகை பூர்த்தவர்களாக அந்த கயாமத்துடைய நாளையிலே நாம் இருக்க வேண்டும். அந்த மறுமையுடைய நாளையிலே கைசேதம் அடையக்கூடாது, மௌத்துடைய நேரத்திலே கைசேதம் அடையக்கூடாது, கபருடைய வாழ்க்கையிலே கைசேதம் அடையக்கூடாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம் அனைவரையும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா எனும் சூனபதிக்குள் நுழைவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.